الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إن هذا صراطي مستقيمًا فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام: لتتبعن سنن الذين من قبلكم شبرًا بشبرٍ ذراعًا بذراعٍ، أو كما قال عليه الصلاة والسلام. غنية الكرية الله من الديارها ليه அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற இந்த மார்க்கம் நிறைவான ஒரு மார்க்கம், பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். வணக்கத்திற்கும் இந்த மார்க்கம்தான், வாழ்வியலுக்கும் இந்த மார்க்கம்தான், கலாச்சாரம் பண்பாடாக இருந்தாலும் இந்த மார்க்கம்தான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இன்னொரு கலாச்சாரத்தின் பால் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வழிபாடு இபாதத் என்று வருகிற போதும் மார்க்கம் என்ன சொல்கிறதோ, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறதோ, அதுதான் நமக்கு இபாதத். வேறொன்று நமக்கு இபாதத்து கிடையாது. வாழ்வியல் என்று வருகிற போது இஸ்லாம் எந்த வாழ்வியலை சொல்கிறதோ அதுதான் நமக்கு மார்க்கம். அது அல்லாத இன்னொரு வாழ்வியல் நம்மிடம் கிடையாது. பொருளாதாரம் கலாச்சாரம் என்று வருகிற போதும் இஸ்லாம் எதை சொல்லித் தருகிறதோ அதுதான் நமக்கு எல்லாமே. இதுதான் அர்த்தம். அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், நான் இந்த மார்க்கத்தை நிறைவுபடுத்தி விட்டேன். இந்த குர்ஆனுக்கு பிறகு இன்னொரு குர்ஆன் தேவையில்லை. இந்த இபாதத்துகள், பெருமானார் நமக்கு சொல்லித்தந்த இந்த இபாதத்துகள், இதற்கு பிறகு இன்னொரு இபாதத்து நமக்கு அவசியமில்லை. பெருமானார் காட்டித்தந்த குடும்பவியல், அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை, இதற்கு பின்னால் இன்னொரு ஒருவருடைய வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. பெருமானார் காட்டித்தந்த அந்த பண்பாடுகள், அவர்கள் காட்டித்தந்த அந்த கலாச்சாரம், இதற்கு பின்னால் நமக்கு எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ் ஒரே வார்த்தையில் அழகாக சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இபாதத்தாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, குடும்பவியலாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் நாம் யாரையும் பின்பற்ற தேவையில்லை, எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானாருடைய வாழ்க்கை, பெருமானாருடைய வழிகாட்டுதல், இந்த சத்திய மார்க்கத்தில் எல்லாமே இருக்கிறது. எனவேதான் ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் தௌராத்தினுடைய சில கருத்துக்களை கேட்டார்கள். அது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, பிரியமாக இருந்தது. தௌராத்தும் அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஒரு வேதம், அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு நபிக்கு அருளப்பட்ட வேதம். தௌராத்தை வேதம் என்று நாம் நம்புகிறோம், தௌராத்தை வேதம் என்று நாம் ஈமான் கொள்கிறோம். ஆனால் அந்த தௌராத்தை பின்பற்றுவது ஹராம். தௌராத்தை ஈமான் கொள்கிறோம், நாமும் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அது ஒரு நபிக்கு அருளப்பட்டது. ஆனால் அந்த தௌராத்தில் உள்ளதை ஒரு முஸ்லிம் பின்பற்றுவது ஹராம். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒரு யூத பாடசாலையை கடந்து செல்லும் போது அங்கே யூதர்கள் தௌராத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை கேட்டு சற்று நேரம் நின்று விட்டாங்க. ஹஜ்ரத் உமர் நின்று அந்த கருத்துக்களை கேட்டாங்க. இது ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லி அந்த தௌராத்துடைய சில வசனங்களை எழுதி பெருமானார்ட சந்தோஷமா கொண்டு வந்தாங்க. பெருமானார் வாழ்த்துவாங்க, பாராட்டுவாங்க, சபாஷம் சொல்லுவாங்கன்னு நினைத்து. ஆனால் பெருமானாருடைய முகம் அப்படியே மாறிவிட்டது. சொன்னார்கள், லவ் கான மூசா ஹையன் லமா வசி அஹு இத்திபாயி. உமரை பார்த்து சொன்னாங்க, உமர் அவர்களே, மூசா இப்போது உயிரோடு இருந்தாலும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர தௌராத்தை அல்ல. ஹஜரத் மூசா இப்போது உயிரோடு வந்தாலும் அவர்கள் பின்பற்ற வேண்டியதும் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை, நான் கொண்டு வந்த இந்த குர்ஆன், நான் கொண்டு வந்த வழிமுறையைத்தானே தவிர தௌராத்தை அல்ல. ஆக தௌராத் ஒரு வேதமாக இருந்தாலும் இப்போதும் ஒரு முஸ்லீம் அதிலுள்ள ஒன்றை பின்பற்றுவது ஹராம். அதை ஈமான் கொள்கிறோமே தவிர அதை பின்பற்றக்கூடாது. ஆக வாழ்க்கையாகட்டும், கலாச்சாரமாகட்டும், பண்பாடுகளாகட்டும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை தவிர இன்னொன்றின்பால் செல்லக்கூடாது. இஸ்லாம் என்கிற முகவரி, இஸ்லாம் என்கிற விலாசம் இதை ஒரு முஸ்லிம் எங்குமே தொலைத்து விடக்கூடாது. சஹாபாக்களுடைய வெற்றியின் ரகசியம், சஹாபா பெருமக்கள் எல்லா நிலைகளிலும் வெற்றி கண்டார்களே, அதனுடைய ரகசியம் என்ன? எந்த இடத்திலும் அவர்கள் இந்த இஸ்லாம் என்கிற முகவரியை விட்டு கொடுக்கவில்லை. எந்த இக்கட்டான நிலையிலும் இந்த இஸ்லாமிய பண்பாடு என்கிற அடையாளத்தை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. இந்த இஸ்லாத்தின் மீதான இந்த பிடிப்பு, இஸ்லாமிய கலாச்சாரத்தின் மீதான பற்று, இதுதான் சஹாபாக்களுடைய வெற்றியினுடைய ரகசியம். ஹுதைபியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 உம்ராவுக்காக வந்திருக்கிற நேரம் ஹுதைபியா என்கிற இடத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய தலைவர்களிடம் பேசுவதற்காக தன்னுடைய அருமை தோழர் ஹஜ்ரத் உஸ்மானை அனுப்பி வைக்கிறார்கள். தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னுடைய தூதராக அனுப்புகிறாங்க. நீங்கள் மக்காவுடைய தலைவர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துங்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களை ஒருவர், உஸ்மானுடைய உறவினர் ஒருவர், ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹுடைய சொந்தக்காரர் ஒருவர் மக்காவுடைய தலைவர்களிடம் பேசுவதற்காக அழைத்து செல்கிறாங்க. அப்படி அழைத்து செல்லும் போது அந்த ஹஜ்ரத் உஸ்மானை அழைத்து சென்ற அவருடைய உறவினர் சொன்னார், உஸ்மான் அவர்களே, இந்த மக்காவுடைய தலைவர்களிடம் நீங்கள் பேசுவதற்காக வருகிறீர்கள். மக்காவுடைய தலைவர்கள் உங்கள் மீது ஒரு மரியாதை, உங்கள் மீது ஒரு மதிப்பு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பேசுவதற்கு முன்னால் என்னுடைய ஒரு கோரிக்கையை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொன்னார். ஹஜ்ரத் உஸ்மான் கேட்டார்கள், அது என்ன கோரிக்கை? இப்போ உடன் அழைத்து சென்றவர் சொன்னார், நீங்கள் உங்களது அந்த லுங்கியை, உங்களது வேஷ்டியை கரண்டைக்கு மேல் கட்டி இருக்கிறீர்கள். இந்த மக்காவாசிகள் கரண்டைக்கு கீழ் கட்டுவார்கள். மக்காவாசிகள், மக்காவுடைய தலைவர்கள் கரண்டைக்கு கீழ் ஆடை உடுத்துவார்கள், நீங்கள் கரண்டைக்கு மேல் கட்டி இருக்கிறீர்கள். இதை அவர்கள் அனாச்சாரமாக கருதுவார்கள், இதை அவர்கள் ஒரு கேவலமாக கருதுவார்கள். எனவே அவர்களிடம் பேசுவதற்கு முன்பாக உங்களது இந்த ஆடையை கொஞ்ச நேரத்திற்கு, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் அளவிற்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஆடையை கரண்டைக்கு கீழே இறக்கி கட்டுங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அந்த இக்கட்டான அந்த நேரத்திலும் அந்த சூழலிலும் சொன்னார்கள், லா ஹக்கதா இசாரத்து சாஹிபினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருபோதும் என்னுடைய ஆடையை நான் கரண்டைக்கு கீழ் இறக்கி கட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வழிகாட்டியான பெருமானார் ஆடை உடுத்துவது இப்படித்தான், கரண்டைக்கு மேல் கட்டுவதுதான் அவர்களது கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை விட்டுவிட்டு நான் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது. ஆக சஹாபா பெருமக்கள் எந்த நிலையிலும் தங்களது விலாசத்தை, முகவரியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய இஸ்லாமிய அடையாளத்தை எப்படியெல்லாம் மறைக்க முடியுமோ அப்படியெல்லாம் மறைக்க ஆசைப்படுறோம். நாம் வைக்கக்கூடிய கடைகளுக்கு பெயர் கூட என்னங்க, இப்போ மற்றவர்களுக்கு மத்தியில் நாம் ஒரு முஸ்லீம் என்று தெரிந்து விடக்கூடாது. நம்முடைய வியாபார நிறுவனங்களுக்கு ஒரு பொது பெயர் இருக்க வேண்டும், ஒரு இஸ்லாமிய அடையாளம் இருக்கக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய அடையாளத்தை மறைத்து ஏதாவது ஒரு பொது பெயரை வைக்க நினைக்கிறோம். அடுத்தவர்களுக்கு முன்னால் நம்மை இஸ்லாமியன், நான் ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி கொள்ள தயங்குகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் சொன்னாங்க, இந்த ஆடையை நான் ஒருபோதும் கரண்டைக்கு கீழ் இறக்க முடியாது. இந்த இஸ்லாமிய பிடிப்பம் இதுதான் அவர்களது வெற்றியினுடைய ரகசியமாக இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவர்களது ஆட்சி காலத்தில் ஈராக் போன்ற அந்த பகுதிகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட நேரம். அப்போ ஈராக்கினுடைய அந்த ஆளுநராக, கவர்னராக ஹஜ்ரத் அபு உபைதா நியமிக்கப்பட்டிருக்கிறான். உமர் ரதியல்லாஹு அவர்கள் தன்னால் நியமிக்கப்பட்ட அந்த ஆளுநர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, மாறிட்டாங்களா அல்லது இஸ்லாத்தின் மீது பிடிப்பாக இருக்கிறாங்களான்னு அடிக்கடி கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. அதனால் ஹஜ்ரத் உமர் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவிலிருந்து ஈராக் இருக்கிறது பல 1000 தூரத்தில். அங்கே அபு உபைதா ஆட்சி செய்கிறார். உமர் ரதியல்லாஹு அவர்கள் அப்படியே தன்னுடைய ஆட்சியின் கீழுள்ள பகுதிகளை எல்லாம் சுற்றி பார்க்க அப்படியே வர்றாங்க. எப்படி இருக்கிறாங்க முஸ்லீம்கள், சஹாபாக்கள் எப்படி இருக்கிறாங்க? பெருமானார் காலத்துக்கு பிறகு பல கலாச்சாரங்கள் வந்திருக்கிறது, பல முஸ்லீம் அல்லாத நாடுகளை வெற்றி கொண்டிருக்கிறோம். சஹாபா பெருமக்கள் இந்த கலாச்சாரத்துக்கு அடிமையாயிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது ஈராக் வர்றாங்க. ஈராக் அன்றைக்கு எப்படிப்பட்ட நகரம்னு சொன்னால், ஈராக் வாசிகள் உலகத்திலேயே எல்லா நாட்டுக்கும் கலாச்சாரத்தை கொடுப்பவர்கள் நாங்கள், கலாச்சாரத்தினுடைய தந்தை நாங்கள் என்று ஈராக் வாசிகள் கருதினாங்க. அந்த அளவுக்கு கலாச்சார நகரம் ஈராக். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஈராக் வந்த நேரத்திலே அந்த ஈராக்கினுடைய ஆளுநராக இருந்த அபு உபைதா அவங்கள்ட்ட சொன்னாங்க, அபு உபைதா அவர்களே, உங்களது வீட்டை நாம் பார்க்கணும்னு சொல்லி, உங்கள் வீட்டை நாம் பார்க்கணும். ஹஜ்ரத் அபு உபைதா சொன்னாங்க, வேண்டாம், எதுக்காக என் வீட்டை பார்க்கணும்? உமர் அவர்கள் ஒன்றும் சொல்லலை, காரணத்தை சொல்லலை. உமர் அல்லாஹ்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த ஈராக்கினுடைய கலாச்சாரம் மிக மோசமான ஒரு பண்பாடு, மோசமான ஒரு கலாச்சாரம். அபு உபைதா இன்னும் இஸ்லாமிய பண்பாட்டில் இருக்கிறாரா அல்லது இந்த ஈராக்குக்கு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை தரம் மாறிவிட்டதா, அதை பார்க்கிறதா நோக்கம். எனவே ஹஜரத் உமர் விரும்பினாங்க, உங்களுடைய வீட்டை நான் பார்க்கணும். அபூபிதா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, வேண்டாம், என்னுடைய வீட்டை நீங்கள் பார்க்க வேணாம்னு எவ்வளோ சொல்கிறாங்க. உமர் விடுவதாக இல்லை, உங்களது வீட்டை நான் பார்த்தாக வேண்டும். கடைசியில் மறுக்க முடியாமல் ஹஜரத் அபூபிதா அவர்கள் ஊருக்கு வெளியிலே ஒரு தூரமாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் தூரத்தில் ஒரு குடிசை தெரிகிறது. இப்போ அபூபிதா ஹஜரத் உமர்கிட்ட சொன்னாங்க, அமீருல் முமினின் அவர்களே, இது தூரத்தில் தெரிகிறது, இந்த கூரை தான் என்னுடைய வீடு. இப்போ உமர் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, இதான் உம்முடைய வீடா? ஆமாம், இதான் என்னுடைய வீடு. சரி, வாங்க உள்ளே போகலாம். அபூபிதா சொல்கிறாங்க, வேண்டாம், அங்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் ஒரு அமீருல் முமினின், ஒரு ஹலீஃபா, நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லி. இல்லை இல்லை, நான் வரணும்னு சொல்கிறாங்க. கடைசியில் அந்த கூரை வீட்டுக்கு வர்றாங்க, உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் இருப்பது ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன ஒரு பாத்திரம், அதில் ரொட்டி துண்டுகள் ஊற வைக்கப்பட்டிருக்கிறது. ரொட்டி துண்டுகள் ஊற வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு பழைய ஒரு பாய், இந்த ரெண்டை தவிர எதுவுமே இல்லை. ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், நான் பயந்தேன், எங்கே பெருமானாருடைய தோழர்கள், பெருமானாருடைய இந்த சத்திய சஹாபாக்கள் இந்த வெற்றிகளை பார்த்த பிறகு, இந்த பல நாடுகளை வெற்றி கொண்ட பிறகு, பெருமானாருடைய வாழ்க்கை வழிகளை விட்டு வெளியேறி முஸ்லீம் அல்லாதவருடைய கலாச்சாரத்திற்கு மாறிவிடுவார்களோ என்று நான் பயந்தேன். ஆனால் நீங்கள் மாறவில்லை, சத்தியத்தில் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உங்களை போன்ற 100 பேர் எனக்கு கிடைத்தால் இந்த உலகத்தை நான் வெல்வேன் என்று சொன்னான். ஆக ஆளுநராக ஒரு நாட்டில் இருந்தபோதும் பெருமானார் காட்டி தந்த வாழ்க்கையை விட்டு சஹாபாக்கள் மாறவில்லை. இந்த இஸ்லாமிய முகவரி, இந்த இஸ்லாமிய அடையாளத்தை அவர்கள் தொலைக்காதது தான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த வெற்றியினுடைய ரகசியம். சல்மானுல் ஃபாரிசி என்ற ஒரு சஹாபி பாரசீகத்தை வெற்றி கொள்கிற நேரம், பாரசீக மன்னன் தன்னுடைய தூதரை அனுப்பி பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்புகிறான். சல்மானுல் ஃபாரிசிக்கு ஃபாரிசி தெரியும், ஃபாரிசி பேச தெரியும். ஆனால் சல்மானுல் ஃபாரிசி அவர்கள் ஃபாரிசியில் பேசலை, அரபியில் பேசினான். இன்னைக்கு 2 வார்த்தை இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், 2 வார்த்தை இங்கிலீஷ் தெரிஞ்சால் அதை 100 தடவை 100 பேருக்கு முன்னால் சொல்லி காட்டிகிட்டு இருப்பார். சல்மானுல் ஃபாரிசி அவர்களுக்கு ஃபாரிசி தெரியும், அன்றைய உலகத்தினுடைய கலாச்சார மொழிகளில் ஒன்று ஃபாரிசி. சல்மானுல் ஃபாரிசி அரபியில் பேசினாங்க. இப்போ கூட இருந்தவங்க கேட்டாங்க, இவர்கள் ஃபாரிசி பேசக்கூடியவர்கள், உங்களுக்கும் ஃபாரிசி தெரியும், நீங்கள் ஏன் ஃபாரிசியில் பேசாமல் அரபியில் பேசுகிறீங்க? சொன்னாங்க, நான் பெருமானாருடைய தூதராக வந்திருக்கிறேன், முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன். முஸ்லீம்களுடைய அடையாள மொழி அரபி, முஸ்லீம்களுடைய கலாச்சார மொழி அரபி. எனவே இந்த இடத்தில் நான் அரபியில் தான் பேசுவேன். அவர்களுக்கு வேண்டுமானால் அதை மொழியாக்கம் செய்து கொடுங்கள், அதை மொழிபெயர்த்து சொல்லுங்கள், ஆனால் நான் அரபியில் தான் பேசுவேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்னங்க, அரபியில் ஒரு காலத்தில் அரபி அல்லாத மொழியில் பேசுவதை முஸ்லீம்கள் இழிவாக கருதினாங்க. அரபி அல்லாத மொழியில் பேசுவதை முஸ்லீம்கள் இழிவாக கருதினாங்க. ஏன்னா அரபி குர்ஆனுடைய பாஷை, பெருமானார் பேசிய பாஷை, சுவனத்து பாஷை, ஷரியத்தினுடைய எல்லா மூலங்களும், நம்முடைய மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களும் நிறைந்திருக்கிற மொழி அரபி மொழி. எனவே அரபி அல்லாத ஒரு மொழியை பேசுவதை அன்றைக்கு வெறுத்தார்கள். சைதுனா உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவர்களது ஆளுகையின் கீழுள்ள எல்லா பகுதி மக்களுக்கும் கடிதம் எழுதினாங்க, இய்யாக்கும் ஓர் அதானத்தல் அஜிம், முஸ்லிம் அதாவது அரபுகள் அல்லாத மற்றவர்கள் பேசுகிற, அரபி அல்லாத மற்றவர்கள் பேசுகிற மொழியை பேசுவதிலிருந்து உங்களை நான் கண்டிக்கிறேன். ஆக அரபி மொழி இஸ்லாமிய கலாச்சாரம், அரபி மொழி இஸ்லாமிய பண்பாடு. இன்னைக்கு நம்முடைய சமூகம் ஆங்கிலத்திற்கு தருகிற முக்கியத்துவம், ஆங்கிலத்துக்கு தருகிற அந்த ஒரு முக்கியத்துவத்தை அரபிக்கு நாம் தருகிறோமா? அரபி மொழியை கற்றுக்கொள்வதற்கு நாம் ஏது, எத்தனை பேர் நம்மளை குர்ஆன் ஓத தெரியாது? அரபி பேசுறது நாம் அப்புறம் வைப்போம், அரபியில் பேசுறது அதெல்லாம் பின்னால் ரொம்ப தூரத்தில் உள்ள விஷயம் அது. ஏன்னா இன்னைக்கு மதரசாக்களில் படிக்கிற மாணவர்களுக்கே அரபி பேச தெரிவது கிடையாது, மதரசாக்களிலே கூட அரபி மொழி பேசுகிற வழக்கம் கிடையாது. எனவே அரபி மொழி பேசுவது ரொம்ப தூரமான விஷயம். அரபியில் அருளப்பட்ட குர்ஆனை எத்தனை பேர் ஓத தெரிகிறது? ஆக அரபி மொழி என்பது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம், இஸ்லாமிய நாகரிகத்தினுடைய அடையாள சின்னம் அது. எனவேதான் இந்த அரபி அல்லாத மொழியில் பேசுவதை அன்றைய கால மக்கள் அவமானமாக இழிவாக கருதினாங்க. அன்பிற்குரியவர்களே, இதுதான் நம்முடைய கண்ணியத்தினுடைய அடையாளம். சஹாபா பெருமக்கள் இந்த இஸ்லாத்தினுடைய முகவரியை, இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை பற்றி பிடித்தார்கள். அல்லாஹத்தலா அவர்களுக்கு வெற்றியை தந்தான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத கலாச்சாரத்தை, முஸ்லீம்கள் அல்லாத மற்றவர்களது முறையை எந்த விஷயத்திலும் பின்பற்றக்கூடாது, எந்த விஷயத்திலும். உதாரணமாக இபாதத், வழிபாடுகளை எடுத்துக்கொள்வோம், வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், இபாதத்திலும் கூட பெருமானார் முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் முஸ்லிம் அல்லாதவர்களது கலாச்சாரத்தை விட்டு வேறுபட வேண்டும். அந்த வகையில் தான் பெருமானார் அவர்கள் சில நேரங்களில் தொழக்கூடாதுன்னு சொன்னான். சூரியன் மறைகிற நேரத்தில் தொழக்கூடாது, சூரியன் உதயமாகிற நேரத்தில் தொழக்கூடாது. தொழுகு என்பது அல்லாஹுக்குரிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம். எந்த நேரத்தில் தொழுதால் என்ன, ஏன் தடுக்கணும்? சூரியன் உதயமாகிற நேரத்தில் தொழுவதும் ஹராம், சூரியன் மறைகிற நேரத்தில் தொழுவதும் ஹராம். எதற்காக? பெருமானார் காரணம் சொன்னார்கள், இந்த இரண்டு நேரத்திலும் தொழக்கூடாது என்று தடுப்பதற்கு காரணம், ஹீன இதின் யஸ்ஜுதுல் குஃபார், இந்த சூரியன் மறைகிற நேரத்திலும் உதயமாகிற நேரத்திலும் காஃபிர்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிற நேரம். அந்த நேரத்தில் சூரியனை வழிபடுகிறார்கள். அந்த சூரிய வழிபாட்டுக்காரர்களுக்கு ஒரு முஸ்லீம் ஒப்பாகிவிடக்கூடாது. எனவே அந்த ரெண்டு நேரத்திலும் தொழுவது ஹராம், அந்த ரெண்டு நேரத்திலும் தொழுவது மார்க்கத்திலே தடுக்கப்படுகிறது. ஒரு இபாதத்தில் கூட, ஒரு வழிபாட்டில் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்கிற அந்த செயலுக்கு முஸ்லீம்கள் ஒப்பாகிவிட வேண்டாம். அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துகளில் நோன்பு இருக்கிறது. இப்போ நோன்புல வந்து தொடர்ச்சியாக நோன்பு வைப்பது, அதாவது நோன்பு திறக்காமல், மாலை நேரம் வந்தவுடன் நோன்பு திறக்காமல், சஹர் சாப்பாடும் சாப்பிடாம ரெண்டு நாள் மூன்று நாள் என்று தொடர்ச்சியாக நோன்பு வைப்பது, இதற்கு அரபியில் விசால் என்று சொல்லுவாங்க. விசால்னு சொன்னால் மாலையில் நோன்பு திறக்காமல் சஹர் உணவும் சாப்பிடாமல் இரண்டு நாள் மூன்று நாள் தொடர்ச்சியாக நோன்பு இருப்பது, இது விசால். பெருமானார் இதை தடுத்தாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு சக்தி இருக்கிறது, எங்களால் முடியும், நாங்கள் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நோன்பு வைக்கிறோம்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, வேண்டாம். காரணம் என்ன? அது கிறிஸ்தவர்கள் செய்வது. கிறிஸ்தவர்கள் தான் மாலை நேரத்தில் நோன்பு திறக்காமலும் சஹர் உணவு சாப்பிடாமலும் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பார்கள். எனவே அந்த செயலுக்கு நீங்கள் ஒப்பாகி விடக்கூடாது. ஆக ஒரு இபாதத் என்று வருகிற போது அங்கேயும் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க. கபரிலே மையத்துகளை அடக்கம் செய்கிறோம், இந்த அடக்கம் செய்கிற விஷயத்திலே கூட பெருமானார் யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக அடக்கக்கூடாது சொன்னாங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மண்ணறைகளை உயர்த்தி கட்டுகிறார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களது மண்ணறைகளை, கபர்களை உயர்த்தி கட்டுகிறார்கள். அவ்வாறு உயர்த்தி நீங்கள் கட்டி அதன் மூலம் யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகிவிட வேண்டாம், மன்னர்களை உயர்த்த வேண்டாம் என்று பெருமானார் சொன்னாங்க. ஆக இந்த கபரிலே அடக்கம் செய்கிற அந்த விஷயத்திலே கூட முஸ்லிம்கள் யூத கிறிஸ்தவ பண்பாடு, யூத கிறிஸ்தவ கலாச்சாரம், அதை பின்பற்றுவதை பெருமானார் ஹராம் என்பதாக நமக்கு சொல்றாங்க. ஆக இபாதத்துகளிலும் அடுத்தவர்களை பின்பற்றக்கூடாது. அதே போலதான் உடை, உடை கலாச்சாரம், நம்முடைய உடை எப்படி இருக்கணும், நம்முடைய ஆடை எப்படி இருக்கணும், நம்முடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கும் இஸ்லாமிய பண்பாடு, பெருமானாருடைய சுன்னத் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இய்யாக்கும் வஸியா அஹ்லி ஷிர்க், நீங்கள் சிலை வணக்கக்காரர்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுடைய ஆடை, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுடைய அந்த உடை கலாச்சாரத்திற்கு மாறுவதை விட்டும் உங்களை நான் தடுக்கிறேன். அப்போ இணை வைப்பாளர்கள் அவர்கள் உடுத்துகிற ஆடை, அவர்களது போன்ற தோற்றம், இதை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் குறிப்பாக நம்முடைய பெண்களுடைய ஆடைகளை பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே என்னங்க, நடிகர்களுடைய கலாச்சாரம். நம்முடைய ஆடை முறைகள் நடிகர்களுடைய கலாச்சாரம். பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களது முடி அலங்காரத்திலிருந்து அவர்கள் உடுத்துகிற அந்த சேலை, அவர்களுடைய எல்லா அந்த பெண்களுடைய உடைகள், அதை கூட வெளிப்படையாக சொல்லக்கூடாது மார்க்கத்தில். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பெண்கள், நடிகைகள், டிவியில் வரக்கூடிய அந்த தொடர்களில் வரக்கூடிய அந்த பெண்களுடைய அந்த கலாச்சாரத்தை ஒட்டிய ஆடை அலங்காரம், அவர்களுடைய கலாச்சாரத்தை ஒட்டிய முடி அலங்காரம், எல்லா விஷயத்திலும் அவர்களை பின்பற்றுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் காஃபிர்களுடைய உடை, காஃபிர்களுடைய உடல் அமைப்பு, காஃபிர்களுடைய அந்த தோற்றத்தை பின்பற்றுகிறார்களோ நாளை மறுமையிலே அவர்களோடு தான் எழுப்பப்படுவார்கள், மறுமையிலே அவர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னாங்க. ஆக இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் இந்த உடை கலாச்சாரம், இந்த தோற்றங்களிலும் கூட முஸ்லீம் அல்லாத அந்த மக்களுடைய கலாச்சாரத்தை தான் நாம் பின்பற்றுகிறோம். ஒரு முஸ்லீம் தாடி வைக்க வேண்டும், மீசையை கத்தரிக்க வேண்டும், இது பெருமானாருடைய வழிமுறை. பெருமானார் சொன்னாங்க, ஹாலிஃபுல் முஷ்ரிக்கீன், நீங்கள் சிலை வணக்கக்காரர்கள் இணை வைப்பாளர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். ஒஃபிருல்லுஹா, நீங்கள் தாடியை வளரவிடுங்கள், தாடியை வளரவிடுங்கள். ஒக்குசு ஷவாரி, மீசையை கத்தரியுங்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் தாடியை சிறைத்து கொண்டு மீசையை வளர்த்து கொண்டு இங்கேயும் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய செயல், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய அந்த தோற்றத்திற்கு ஒப்பாக நாம் செயல்படுகிறோம். ஆக இந்த உடை கலாச்சாரத்திலும் சரி, உடலுடைய தோற்றத்திலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை அறவே நெருங்க வேண்டாம், அறவே நெருங்கக்கூடாதுன்னு சொன்னான். வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் அழகான பொருளாதாரத்தை கற்றுத்தருகிறது. வேறு எந்த பொருளாதாரத்தின்பாலும் நாம் செல்ல தேவையில்லை. இன்றைக்கு பாருங்கள், உலகம் முழுவதுமே இஸ்லாமிய வங்கியின்பால் தேட்டம் அதிகமாகிறது. இஸ்லாமிய வங்கி தான் தேவை என்கிற ஒரு கருத்து உலகம் முழுவதும் பரவுகிறது. வட்டிக்கு எதிரான ஒரு பொருளாதாரத்தை தான் இன்றைக்கு உலக மக்கள் விரும்புகிற காலம் நெருங்கி வருகிறது. எல்லா பகுதியிலும் இஸ்லாமிய வங்கியினுடைய தேட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகம் இஸ்லாத்தை நோக்கி வருகிற இந்த நேரத்தில் நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது? பள்ளப்பட்டிக்குள் வருகிற போது, ஒரு இஸ்லாமிய ஊருக்குள் நாம் வருகிறோம், ஒரு இஸ்லாமிய ஊருக்குள் வருகிற போது ஒரு இஸ்லாமிய அடையாள சின்னம் தெரிவதற்கு பதிலாக ஊருக்குள் நுழைகிற போது நம்மை வரவேற்பது முத்தூட் ஃபைனான்ஸ். ஊருக்குள் நுழைகிற போது நம்மை வரவேற்பது மிகப்பெரிய போர்டு முத்தூட் ஃபைனான்ஸ் என்று ஒரு வட்டிக்கடை நிறுவனம் தான் நம்மை வரவேற்கிறது. உலகம் இஸ்லாமிய வங்கி நோக்கி வருகிறது. முஸ்லீம்கள் வாழுகிற ஊரிலே ஒரு மிகப்பெரிய ஃபைனான்ஸ் கடை ஊருக்குள் இருக்கிறது. அதற்கு முஸ்லீம்களும் வாடகைக்கு இடம் தருகிறார்கள், அதற்கு இடம் அளிக்கிறார்கள், அதை பற்றி பேசினால் அதை நியாயப்படுத்தவும் செய்கிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒவ்வொரு விஷயம் சஹாபா பெருமக்கள் எந்த நேரத்திலும் இந்த காம்ப்ரமைஸ் செய்தது கிடையாது. இன்றைக்கு அப்படிதாங்க, இன்றைக்கெல்லாம் முடியாது, நாம் விட்டு கொடுத்து தான் போகணும், நாம் இறங்கி, இந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் சஹாபாக்கள்கிட்ட கிடையாது. எந்த இடத்திலும் இஸ்லாம் என்கிற அடையாளத்தை தொலைக்க மாட்டார்கள், இஸ்லாம் என்கிற முகவரியை தொலைக்க மாட்டார்கள். இதுதான் அவர்களுடைய முழு வெற்றிக்கு காரணம். ஆனால் இன்றைக்கு நாம் காலத்தின் பெயரை சொல்லி, சூழ்நிலைகளுடைய பெயரை சொல்லி, சரியத்துக்கு எதிரான வட்டி கலாச்சாரத்தை ஆதரிக்கிறோம், அதை நம்முடைய ஊருக்குள் இடமளிக்கிறோம், அதற்கு வாடகைக்கும் கூட நாம் தருவதற்கு எல்லா வகையிலும் தயாராக இருக்கிறோம். இந்த வட்டி நிறுவனங்கள் என்பது ஒரு ஊருக்கு அல்லாஹுடைய சாபம் இறங்குவதற்கான பெரும் காரணங்களில் ஒன்று. எங்கு வட்டி சார்ந்த நிறுவனங்கள், வட்டி சார்ந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதோ அந்த ஊருக்குள் ஐந்து வகையான முசீபத்துகள் இறங்குகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக உலகம் இஸ்லாத்தை நோக்கி வருகிறது, நாம் இஸ்லாத்திற்கு மாற்றமான இந்த வட்டி கலாச்சாரத்தை நோக்கி போகிறோம். ஆக நமக்கு இஸ்லாம் அழகான பொருளாதாரம், அழகான பொருளாதாரத்தை கற்றுத்தருகிறது. அந்த பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இல்லாத, எல்லா மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அழகான பொருளியல் சட்டங்கள் நமக்கு உண்டு. நாம் இன்னொருவருடைய கலாச்சாரத்தை எடுக்க தேவையில்லை. ஆக சுருக்கமாக சொல்ல போனால், வணக்க வழிபாடுகளாகட்டும், பொருளியலாகட்டும், கலாச்சாரம் பண்பாடுகளாகட்டும், எல்லாவற்றிலும் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது. ஆடை மற்றவர்களை பொறுத்தவரை, முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்தவரை, ஆடை என்பது உடலை மறைப்பதற்கான ஒன்று என்பதுதான் அவங்களுடைய பார்வை. ஆனால் ஒரு முஸ்லீமுடைய பார்வை என்பது, இந்த ஆடையும் ஒரு வணக்கம், இதையும் எனக்கு நபி எப்படி சொன்னார்கள், என்னுடைய நபி எப்படி வழிகாட்டினார்கள், அந்த முறையில் தான் என்னுடைய ஆடை இருக்க வேண்டும். சிறுநீர் கழிப்பது மற்றவர்களுடைய பார்வையில் அது ஒரு இயற்கை தேவை, அது ஒரு அன்றாட நிகழ்ச்சி. சிறுநீர் கழிப்பது என்பது ஒரு அன்றாட நிகழ்ச்சி, அது ஒரு தேவை. அந்த தேவையை நிறைவேற்றுவது அவ்வளவுதான் மற்றவர்களது பார்வையில். ஆனால் ஒரு முஸ்லீமுடைய பார்வையில் அந்த சிறுநீர் கழிப்பதும் ஒரு வணக்கம், அதையும் என்னுடைய நபி எப்படி சொன்னார்கள், இந்த சிறுநீர் கழிப்பதற்கு என்ன பேணுதல் இருக்கிறது, என்ன ஒழுக்கங்கள் இருக்கிறது, அது நம்மை பொறுத்தவரை ஒரு சாதாரண இயற்கை நிகழ்ச்சி அல்ல, அதுவும் நமக்கு ஒரு கலாச்சாரம், நமக்கு அது ஒரு பண்பாடு. அங்கேயும் பெருமானார் என்ன சொன்னார்களோ அதைத்தான் ஒரு முஸ்லீம் பின்பற்றியாக வேண்டும். ஆக வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் சொல்வது போல இந்த மார்க்கம் நிறைவான மார்க்கம், தன்னிறைவு பெற்ற மார்க்கம். இந்த மார்க்கத்தை மட்டும்தான் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஒரு அதைத்துலக்குமுன் இஸ்லாம தீனா, நான் இஸ்லாத்தை மட்டும்தான் பொருந்தி கொண்டேன். ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யாரும் இஸ்லாம் அல்லாத இன்னொரு வழிமுறையை, இஸ்லாம் அல்லாத இன்னொரு மதத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ, பலன் யுக்பர மின், அல்லாஹ் அதை நிராகரித்து விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்வது போல வாழ்க்கையின் எல்லா விஷயத்திலும் இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய கலாச்சாரம். அந்த வகையிலே முஸ்லிம்கள் இன்றைக்கு இஸ்லாமிய நாகரிகத்தை விட்டும், இஸ்லாமிய பண்பாட்டை விட்டும் வெகு தூரத்தில் சென்று விட்டார்கள். இது முஸ்லிம்கள் வாழுகிற இஸ்லாமிய நாடுகளிலும் இதே நிலைதான். இஸ்லாமிய நாடுகளிலும் கிறிஸ்தவ கலாச்சாரம், இஸ்லாமிய நாடுகளிலும் யூத கலாச்சாரம். நாம் வாழக்கூடிய நாடு முஸ்லீம் அல்லாத நாடு. இங்கேயும் நாம் பார்க்கிறோம் முஸ்லீம்கள் இஸ்லாமிய நாகரிகத்தை விட்டும் வெகு தூரத்திலே நாம் இருக்கிறோம். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களது பண்டிகைகளை கொண்டாடுவதை தடுத்திருக்கிறார்கள். மற்றவர்களது பண்டிகைகளை கொண்டாடுவது நமக்கு அனுமதி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு வருகிற போது மதீனாவாசிகள் இஸ்லாத்திற்கு முன்னால் வருடத்திற்கு இரண்டு நாட்களை பண்டிகை நாட்களாக கொண்டாடி வந்தான். பெருமானார் மதீனா வந்த நேரத்திலும் அந்த மதீனாவாசிகள் அவர்கள் வளமை போல கொண்டாடி வந்த அந்த ரெண்டு பண்டிகை நாட்களை கொண்டாடுறாங்க. இப்போ நபி அவங்க கேட்டாங்க, இது என்னன்னு கேட்டாங்க. அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, இது நாங்கள் அறியாமை காலத்திலேயே இந்த ரெண்டு நாட்களை பண்டிகைகளாக கொண்டாடி வருகிறோம். சொன்னாங்க, இனி இதை கொண்டாட வேண்டாம், அல்லாஹ் இதற்கு பதிலாக வருடத்திலே உங்களுக்கு ரெண்டு ஈது பெருநாளை தந்திருக்கிறான், அந்த ஈது பெருநாளை கொண்டாடுங்கள், அறியாமை காலத்திலிருந்த இந்த பண்டிகைகளை இனி கொண்டாடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு வருடத்தினுடைய பல நாட்கள் பல்வேறு கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பாக சில நாட்கள் காதலர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது, மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது, இன்னும் பல நாட்கள் பலவிதமான கலாச்சாரத்தின் பெயர்களிலே கொண்டாடப்படுகிறது. இது இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய பண்பாட்டை விட்டும் முழுக்க முழுக்க தூரமானவை. ஒரு முஸ்லீம் இதன்பால் அறவே நெருங்கக்கூடாது. அறவே நெருங்க பிறந்த நாள் கொண்டாடுவது, இன்றைக்கு முஸ்லீம்களிடத்திலும் கூட பிறந்த நாள் கேக்கு வெட்டுகிற கலாச்சாரம். இன்னைக்கு சொன்னால் பல பேர் அதை நியாயப்படுத்துவாங்க, இந்த ஆலிம் சாக்கள்லாம் பிற்போக்குவாதிகள், இவர்கள் முற்போக்குவாதிகள், நாங்கள் சொர்க்கத்திற்கு உங்களை அழைத்து செல்கிற முற்போக்குவாதிகள். யார் இந்த பிறந்த நாள் கேக்கு வெட்டுவதை ஆதரிக்கிறார்களோ உங்களை சொர்க்கத்தை விட்டும் பின்னால் தள்ளுகிற பிற்போக்குவாதிகள். ஆக இது ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான கலாச்சாரம். ஆனால் இங்கேயும் அத்தகைய கலாச்சாரம் இருப்பதை பார்க்கிறோம். கேக்கு வெட்டி கொண்டாடுவது இஸ்லாமிய பண்பாடல்ல, புத்தாண்டுகள் கொண்டாடுவது இஸ்லாமிய பண்பாடல்ல. அதிலும் குறிப்பாக இந்த ஆங்கிலேய புத்தாண்டு என்பது, இந்த கிபி கிமுவை அடிப்படையாக கொண்ட புத்தாண்டு என்பது, கிறிஸ்தவர்கள் தங்களது கலாச்சாரத்தை, தங்களது ஆதிக்கத்தை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக உலகம் முழுவதும் தங்களுடைய நாகரிகம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நிறுத்திய அந்த ஒரு நாகரிகம்தான் இந்த ஆங்கிலேய புத்தாண்டு. ஒரு முஸ்லிமுக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. ஆங்கிலேய புத்தாண்டை அரசாங்கத்தினுடைய சில தேவைகளுக்காக வேண்டுமானால் அந்த தேதியை நாம் பயன்படுத்தலாம். இன்னைக்கு கல்லூரியிலே பள்ளிகளிலே சேருகிற போது ஆங்கிலேய புத்தாண்டை பயன்படுத்தலாம். ஆனால் முஸ்லிம்கள் தங்களது சொந்த விஷயத்தில் இந்த ஆங்கிலேய காலண்டரை நிராகரிக்க வேண்டும், இந்த ஆங்கிலேய காலண்டரை முஸ்லிம்கள் புறக்கணிக்க வேண்டும். தங்களது சொந்த விஷயங்களில் ஹிஜ்ரி காலண்டர் தான் இருக்கணும். வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல கெட்ட காரியங்கள், இவை அனைத்தும் ஹிஜ்ரி காலண்டரை அடிப்படையாக கொண்டுதான் அமைய வேண்டுமே தவிர, ஆங்கிலேய காலண்டர் என்பது அதை நாம் தேவையில்லாமல் பயன்படுத்துவதும் ஹராம். எதற்கு பயன்படுத்தலாம்? இந்த நாட்டிலே இஸ்லாமிய சட்டம் இல்லை, எனவே நிர்பந்தங்களுக்கு சில இடங்களுக்கு நாம் அதை பயன்படுத்துவது தவறல்ல. நம்முடைய சொந்த விஷயங்களுக்கு இஸ்லாமிய அடையாள சின்னம் ஹிஜ்ரி அடையாள சின்னம். ஆனால் எதிரிகள் இன்றைக்கு அவர்களது சூழ்ச்சியிலே வென்று விட்டார்கள். ஹிஜ்ரி காலண்டர் என்பது முஸ்லிம்களை விட்டு அறவே இல்லாமல் போய்விட்டது, அறவே இல்லாமல் போய்விட்டது. எல்லா விஷயத்திற்கும் இன்றைக்கு நாம் ஆங்கிலேய காலண்டரை பின்பற்றுகிற ஒரு கலாச்சாரத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது கிறிஸ்தவர்களுடைய சூழ்ச்சி. உலகம் முழுவதும் அவர்கள் நவீன கலாச்சாரம் என்ற பெயரில் எதை கொடுத்தார்கள்? உலகம் முழுவதும் ஒரு நவீன கலாச்சாரம், ஒரு புதிய கலாச்சாரம் என்ற பெயரிலே உலகத்துக்கு அவங்க என்ன நன்மை செய்தார்கள்? முழுக்க முழுக்க தீமை தான் செய்தான். உலகம் முழுவதும் மதுவையும் பெண் மோகத்தையும் அதிகரித்தார்கள். திருமணம் தேவையில்லை, விபச்சாரத்தை பரவலாக ஆக்கினார்கள், மதுவை பரவலாக ஆக்கினார்கள். இதுதான் அவர்கள் இந்த புதிய கலாச்சாரத்தை கொண்டு உலகத்திற்கு அவர்கள் தந்த பரிசு. அந்த பரிசினுடைய விளைவு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி வரக்கூடிய எய்ட்ஸ் போன்ற அபாயகரமான நோய்கள். ஆக இந்த கிறிஸ்தவ கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் என்பது மனித சமூகத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரம். எனவேதான் இன்றைக்கு அந்த கலாச்சார நாடுகள் நிம்மதியில்லாமல் தற்கொலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் எல்லா சுதந்திரமும் இருக்கிறது, யாரும் எந்த நேரத்திலும் எதையும் அனுபவிக்கலாம். அப்படி இருக்கும்போது அங்கே தற்கொலை நடக்கக்கூடாது. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய ஆய்வுகள் என்ன சொல்கிறது? 16 நிமிடத்திற்கு ஒருவர் தற்கொலை செய்ய முயற்சிக்கிறார். 16 நிமிடத்திற்கு ஒருவர் தற்கொலை முயற்சி செய்கிறார் அமெரிக்காவிலே. இது ஒரு சோமாலியாவிலே நடந்தால் ஆச்சரியம் இல்லை, அங்கே பசி பட்டினி. ஒரு ஆப்கானிஸ்தானிலே நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை, ஒரு பங்களாதேஷிலே நடந்தால் ஆச்சரியம் இல்லை, ஆனால் நடப்பது அமெரிக்காவில். காரணம் என்ன? இந்த கலாச்சார சீரழிவு தான் அவர்களை இந்த தற்கொலை முயற்சிக்கு தள்ளி ஒரு விடிவை நோக்கி வருகிறார்கள். அந்த விடிவு தான் இந்த சத்திய மார்க்கம். எனவேதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருவது, இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கி வருவது அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த புனித மார்க்கத்தை விட்டுவிட்டு, இந்த கலாச்சாரத்தை விட்டுவிட்டு நாம் அந்நிய கலாச்சாரத்தை நோக்கி போகிறோம். திருமணத்தில் மாப்பிள்ளை மாலை போடுவது இது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. இது யாருடைய பண்பாடு? கிறிஸ்தவர்களுடைய பண்பாடு, கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை ஒரு முஸ்லீம் இன்றைக்கு பின்பற்றுகிறான். பள்ளியில் திருமணம் வையுங்கள் என்று உடமாக்கலாகிய நாங்கள் வலியுறுத்தினோம், நானும் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு ஏன் சொன்னோம் என்று வருத்தப்படுகிற அளவிற்கு பள்ளியில் நடக்கிற கலாச்சாரம், அந்த திருமணங்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிராக நடக்கிறது. பள்ளியில் திருமணம் வைக்க வேண்டும் என்று சொன்னது, இந்த பள்ளியில் திருமணம் நடந்தாலாவது திருமணத்திலே நடக்கக்கூடிய இஸ்லாமிய பண்பாட்டுக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான கலாச்சாரங்கள் ஒழிக்கப்படும், எனவே பள்ளியில் வைத்தால் சுன்னத்தான நிக்காகங்கள் நடைபெறும் என்ற அடிப்படையில் தான் சொல்லப்பட்டது. ஆனால் பள்ளியில் திருமணம் நடக்கிறது என்பதுதான் பெயர். நடக்கிற எல்லாமே இஸ்லாத்திற்கு மாற்றமான இந்த மாலை கலாச்சாரம், மலர் தூவும் கலாச்சாரம், இதுவெல்லாம் எங்கிருந்து நாம் பெற்றது, எங்கிருந்து நாம் பெற்றோம்? இந்த மாலை கலாச்சாரம், மலர் தூவும் கலாச்சாரம் என்பது சஹாபாக்களிடமிருந்து பெற்றதா? இது ஆரம்ப கால முஸ்லீம்களிடம் இந்த கலாச்சாரம் இருந்ததா? திருமணத்தை பள்ளியில் வைத்து கொண்டு போட்டோ எடுக்கிறோம், பள்ளியில் வைத்து கொண்டு வீடியோ எடுக்கிறோம், தடுக்கப்படுகிறது. நாம் அதை தடுத்து நாம் எழுதி போட்டிருந்தாலும் கூட இதையெல்லாம் மீறி இங்கே அந்த தவறுகள் நடக்கிறது. ஆக உலகம் இந்த மார்க்கத்தை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் நாம் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாத வேறு கலாச்சாரங்களை நோக்கி நாம் போய்கொண்டிருப்பது தான் நம்முடைய தோல்விகளுக்கான மொத்த காரணம். எனவே மீண்டும் நமக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தர வேண்டுமானால், உலகத்தில் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தர வேண்டுமானால், இஸ்லாம் என்கிற முகவரி, இஸ்லாம் என்கிற அடையாளம் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா செயலிலும் இஸ்லாம் இருக்குமானால் அல்லாஹ் கண்ணியத்தை தருவான். இஸ்லாம் இல்லையே, நம்மிடம் என்ன இருந்தாலும் சரி, பொருளாதாரம் இருக்கட்டும், கல்வி இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி, இந்த இஸ்லாம் இல்லாத பட்சத்தில் அல்லாஹ் நமக்கு இதை இழிவுத்தான் தருவான். இதைத்தான் ஹஜ்ரத் உமரும் சொன்னார்கள், இஸ்லாம், அல்லாஹ் நம்மை இந்த இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியப்படுத்தினான். எனவே இஸ்லாம் அல்லாத ஒரு வழியை நாம் தேடினால் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்துவான் என்று சொன்னார்கள். எனவே சஹாபாக்களுடைய வெற்றியின் ரகசியம் இஸ்லாமிய அடையாளத்தை பற்றி பிடிப்பது, இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை பற்றி பிடிப்பது. அதை கொண்டுதான் இன்றைய முஸ்லிம்களாகிய நமக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை தருகிறான். எனவே எந்த இடத்திலும் இஸ்லாமிய முகவரியை தொலைக்காதீர்கள். தொப்பி என்பது இது பள்ளப்பட்டி கலாச்சாரம் அல்ல, இது பள்ளப்பட்டியினுடைய நாகரிகம் அல்ல, இஸ்லாமிய அடையாள சின்னம். இதை நீங்கள் இஸ்லாத்தின் அடையாளமாக நேசித்தால் அது ஊருக்கு வெளியிலையும் இருக்க வேண்டும். இது ஊருக்கான கலாச்சாரம் அல்ல, இஸ்லாத்தில் அப்படி எதுவும் கிடையாது. எந்த ஊருக்கென்று ஒரு கலாச்சாரம், எந்த ஊருக்கென்று ஒரு பண்பாடு கிடையாது. இஸ்லாம் உலகளாவிய மார்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலத்தினுடைய அதிபதி, அவன் அகிலத்துக்கு அதிபதி, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு அவன் அதிபதி அல்ல, முழு உலகத்திற்கும் அவன் தான் அரசன், முழு உலகத்திற்கும் அவன் தான் இறைவன். அவன் சொல்கிற சட்டம் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்ல, முழு உலகத்துக்குமான கலாச்சாரம். எனவே இந்த தொப்பி என்பதும் இந்த தாடி என்பதும் முழு உலகத்துக்குமான இஸ்லாமிய அடையாளமே தவிர, இஸ்லாமிய பண்பாடை தவிர, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கான பண்பாடு அல்ல. இப்படி ஒரு பண்பாடாக நினைத்து இந்த தொப்பியை நீங்கள் அணிந்தால் இதற்கு சவாபு கிடையாது, தண்டனை தான் உண்டு. இது ஊருடைய கலாச்சாரம், இது இந்த ஊருடைய பண்பாடு என்ற எண்ணத்தில் ஒருவன் அணிந்தால் அதற்கு தண்டனையை தவிர சவாபில்லை. இது இஸ்லாமிய பண்பாடு. எனவே இது ஊருக்குள் இருப்பது போல ஊருக்கு வெளியிலும் இருக்க வேண்டும். தாடி இஸ்லாமிய பண்பாடு. இஸ்லாத்திற்காக அழகான தாடி வளருங்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை தருகிறான். ஆக எந்த நிலையிலும் இந்த இஸ்லாமிய பண்பாட்டை விட்டு நாம் விலகிச் செல்லக்கூடாது. எனவே ஆங்கிலேய புத்தாண்டு என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போல நமக்கானது அல்ல, நாம் பின்பற்றப்பட வேண்டியது அல்ல, அது யாருக்கோ எவருக்கோ இருக்க வேண்டும். இந்த ஆங்கிலேய புத்தாண்டிற்கான வாழ்த்துக்கள் அது அட்டைகள் மூலமாக அனுப்பினாலும் சரி, எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பினாலும் சரி, வேறு எந்த வகையில் வெளிப்படுத்தினாலும் சரி, அது ஹராம். அது முஸ்லீம் அல்லாதவர்களை பின்பற்றுகிற செயல், அது ஹராம். அது அன்று இரவு விழித்திருந்து 12 மணி ஆகிற போது மற்றவர்கள் செய்கிற போல அந்த கூத்தாட்டங்கள், களியாட்டங்கள், இவற்றில் ஈடுபடுவது, கூச்சலிடுவது, இவை எல்லாமே மார்க்க விரோதமான செயல்கள். ஒரு முஸ்லீமை குஃபரின்பால், ஷிர்கின்பால் தள்ளக்கூடிய செயல்கள். ஒரு முஸ்லீம் இத்தகைய செயலில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது என்பதை நாம் நினைவு நிறுத்த வேண்டும். எனவே நமக்கான அந்த காலண்டர் என்பது இஸ்லாமிய ஹிஜ்ரி காலண்டர். அதை எந்த நிலையிலும் மறக்காமல் அந்த மாதங்கள், தேதி இவற்றை நாம் நினைவில் வைக்க வேண்டுமே தவிர, கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய அடையாளத்தின் ஒரு பகுதிதான் ஆங்கிலேய புத்தாண்டை தவிர, இதற்கு நீங்கள் வாழ்த்து சொல்வது கிறிஸ்தவத்தை ஆதரிப்பதற்கு சமம், கிறிஸ்தவத்தை நியாயப்படுத்துவதற்கு சமம். எனவே இந்த ஆங்கிலேய புத்தாண்டுக்கான அந்த அட்டைகளை முஸ்லிம்கள் தங்களுடைய கடையில் விற்பதும் கூடாது. ஒரு பாவத்திற்கு துணை போவதும் ஹராம், ஒரு பாவத்திற்கு துணை நிற்பதும் ஹராம். எனவே இந்த வாழ்த்து அட்டைகளை விற்பதும் அதுவும் முஸ்லீம் வியாபாரிகளுக்கு அனுமதி இல்லை. போன்கள் மூலமாக யாருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வது இவை எல்லாமே தடுக்கப்பட்டவை. நாம் விலகி நிற்க வேண்டிய செயல்கள் எல்லாம் அல்ல. அல்லாஹ் சத்தி இஸ்லாத்தை நேசித்து, இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம், ஒரு வாழ்வியல் மார்க்கம், எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது, எந்த நிலையிலும் இதை விட்டும் நாம் விலகக்கூடாது என்கிற ஒரு உறுதியான ஈமானை நம்பிக்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வ ஆஹுரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.